Shanmugam Kukadasan, you have 15 minutes.
மாண்புமிகு அவை தலைவர் அவர்களே, திருகோணமலை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்ற வகையில் இப்பொழுது திருகோணமலை நகரில் எழுந்துள்ள சிக்கல் பற்றி ஒரு தெளிவையும் அதன் உண்மைத்தன்மையும் இந்த மேலாண் அவைக்கு எடுத்துக் கூற விரும்புகின்றேன். திருகோணமலை மாநகர மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து ட்ரட்ரி கோட்டைக்கு செல்லும் வழியில் உள்ள சாலையை முகவரியாக கொண்டு 1957 ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிவர்த்தன சமித்திய என்னுமோர் அறக்கட்டளை பதியப்பட்டுள்ளது. இது 2003 ஒரு தர்ம பள்ளி நடத்தும் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. அத்தோடு இது 2010 ஒரு புத்த விகாரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட வேளையில் இது 1951 செயற்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த இடம் இப்பொழுது சங்கமித்த விகாரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது முதலாவது இடமாகும். இது இவ்வாறு இருக்க ரொக்கியாட் வீதியிலிருந்து பிரட்டை கோட்டைக்கு செல்லும் சாலையில் மேற்படி ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி வர்த்தன சமிதி அமைப்பின் விண்ணப்பத்தின் பேரில் 40 பேஜ் பரப்பளவு வேறொரு காணி அன்றைய குடியரசுத் தலைவரான மாண்புமிகு மஹிந்த ராஜபக்ச அவர்களால் 2008 நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேற்கொடுத்த காணிக்கு 2014 ஜூலை மாதம் 9 குடியரசுத் தலைவரான மாண்புமிகு ராஜபக்ச அவர்களால் நீண்டகால குத்தகையை மாற்றி உறுதி வழங்கப்பட்டுள்ளது. இது 2வது காணியாகும். மேற்படி இது 2 இடங்களும் வெவ்வேறானவை. இப்பொழுது இவை 2 ஒன்று என குழப்பப்பட்டுள்ளன. 2008 குத்தகைக்கு பெறப்பட்ட காணியில் எவ்வாறு 2003 தர்மப்பள்ளி பதியப்பட்டு நடத்தி வர முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காணியை 2008 செப்டம்பர் மாதம் 5 அளவீடு செய்த நிலவை திணைக்களமானது குறிப்பிட்ட காணி கடலோர பகுதி என்றும் இதுக்கு எவ்வித கட்டிடமும் அமைக்க முடியாத வலயம் என்றும் குறிப்பிடுகின்றது. அவ்வாறு இருக்கையில் அவ்வாறு அதனுள் கட்டிடம் அமைக்கலாம் என்ற கேள்வி எழுதுகின்றது. மேலும் நில அளவை திணைக்களம் தனது குறிப்பில் இக்காணிக்கு வடக்கு கிழக்கு தெற்கு ஆகிய 3 பக்கமும் கடற்கரை என்றும் மேற்கில் கோட்டைக்கு செல்லும் வீதி என்றும் சவுக்குமரம் அமைந்துள்ள தோப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளது. இது எவ்வாறு இருப்பினும் 2004 சுனாமிக்கு பிந்திய கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ சட்டத்திற்கு அமைய 2வதாக குறிப்பிட்டுள்ள அந்த இடத்தில் எந்த கட்டிடத்தையும் கட்ட முடியாது. அதாவது கடற்கரையோரத்திலிருந்து 20 மீட்டருக்குள் எந்த கட்டிடத்தையும் கட்ட சட்ட அனுமதி இல்லை என்பதை கரையோர பாதுகாப்பு சட்டம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இருப்பினும் தற்போதைய இந்த கட்டிடத்தை, அதாவது தர்மபள்ளியை கரையோரத்திலிருந்து 10 மீட்டர் தூரத்துக்குள் அமைக்க முனைவது இலங்கை ஜனநாயக குடியரசின் சட்டத்தை அப்பட்டமாக மீறும் செயலாகும். இந்த இடத்தில் ஒரு தர்மபள்ளி கட்டப்பட்டு நடத்தப்படும் பொழுது மீண்டும் ஒரு சுனாமி பேரலை ஏற்பட்டால் மாணவர் நிலை என்ன ஆகும் என்பதையும் நாம் அறிவியல் அடிப்படையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தகைய பேரிடர் மீண்டும் ஏற்பட்டு மனித உயிர்கள் காவு கொள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த இடத்தில் எவ்வித கட்டிடமும் கட்டுவது பொருத்தமானது அல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த அரசும் நீதித்துறையும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மதம் என்பது அபிநய் போன்றது என்று கார்ல் மார்க்ஸ் கூறினார். இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரின் செயற்பாட்டில் இருந்து இதை உண்மை என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் கார்ல் மார்க்ஸ் ஒரு மனிதனுக்கு அகச்சூழல் புறச்சூழல் என்று 2 நிலை காணப்படுகிறது எனவும், சில மனிதர்கள் புறச்சூழலால் மாறியிருப்பவர் போல தோன்றினாலும் அகச்சூழலால் மாறியிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். அது உண்மையான இந்த உறுப்பினர்களின் செயற்பாட்டில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இவர்கள் இனமதவாதம் மற்றவர்கள் போல காணப்பட்டாலும் அகச்சூழலால் மாற்றப்படாதவர்களாகவும் உண்மையில் இனமத வாதத்தினை தூக்கிச் சுமப்பவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். இவர்கள் கொலம்பிய கூட்டையில் மீன்பிடிக்க முனைகின்றார்கள். இந்த இனவாதிகளின் கூச்சலுக்கு இடுபடாமல் அமைதி காத்து வரும் திருகோணமலை வாழ் சிங்கள தமிழ் மக்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இப்பொழுது இன்றைய 2006 பாதுகட்டின் மீதான விவாதத்தில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தொடர்பான எனது கருத்துக்களை எடுத்துக் கூறலாம் என்று விளைகின்றேன். இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள 2026 பாதுகட்டில் கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுக்கு மீண்டளம் செலவுக்காக 27.4 பில்லியன் ரூபாவும் மூலதன செலவுக்காக 11.2 பில்லியன் ரூபாவும் ஆக மொத்தம் 38.6 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மொத்த பாதுகட்டில் 9% கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது 23.1% அதிகரிப்பை காட்டுகின்றது. இருப்பினும் பணவீக்கத்தை கணக்கில் எடுத்து பார்த்தால் இதன் உண்மையான அதிகரிப்பு 15% மட்டுமே ஆகும். இந்த ஒதுக்கம் போதுமானதல்ல. இந்த ஒதுக்கம் குறைந்தது இரட்டிப்பாக்கப்பட வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர்களே, இலங்கை குடித்தொகையில் 75% கிராமப்புறங்களில் வாழ்கின்றார்கள். எனவே கிராமிய அபிவிருத்தி என்பது தேசிய வளர்ச்சியின் மிக முதன்மையான கூறாகும். இலங்கையில் நகர்ப்புற வறுமை 10% கிராமப்புற வறுமை 28% காணப்படுகிறது. எனவே கிராமிய வறுமை ஒழிப்பு திட்டங்களில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையில் கிராமப்புறங்களில் இன்னும் வேளாண்மை உற்பத்தி திறன் குறைவு, விவசாயிகளின் வருவாய் நிலையின்மை, குடிநீர் சிக்கல், சாலை போக்குவரத்து இடர்பாடு, இளைஞர்களின் அதிகரித்த வேலையின்மை, பெண்களின் குறைந்த தொழில் பங்கு பெற்றுள்ள வீதம், தொழில்நுட்ப வசதி பற்றாக்குறை முதலியன மிகையாக காணப்படுகின்றன. இவற்றை சரி செய்யாமல் இலங்கையை பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடாக மாற்ற முடியாது. ஊரக மற்றும் பிராந்திய மேம்பாடு பிரஜா சக்தி என்று அழைக்கப்படும் ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டுத் திட்டத்தை ஒதுக்கீட்டை 25,000,000,000 ரூபாயாக அதிகரிக்கின்றது. இது நாடு முழுவதும் உள்ளடக்கிய ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலும் சமூக அபிவிருத்தி சபைகள் மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு தேசிய திட்டமாகும். இது உள்ளூர் சமூகத்தால் அடையாளம் காணப்பட்ட திட்டங்களுக்கு நிதியளிக்கும் சாத்தியமான ஒரு வழி என முன்மொழியப்பட்டுள்ளது. எனினும் கிராமத்தில் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், மகளிர் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், சனசமூக நிலையங்கள், கமக்கார அமைப்புகள், கடை தொழிலாளர் அமைப்புகள் என பற்பல ஊரக மட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது புதிதாக சமூக அபிவிருத்தி சபை என்னும் ஒரு அமைப்பை நிறுவி அதன் வழியாக தேவைகளை அடையாளம் காண முற்படுவதானது அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டதாக அல்லாமல் அரசியலை நோக்கமாக கொண்டதாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இதனை மாற்றியமைக்க அரசு ஆவண செய்ய வேண்டும். இந்த அமைச்சானது உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக உணவு திட்டம் ஆகியவற்றிலிருந்து 3,567,000,000 ரூபாய் வெளிநாட்டு நிதியுதவியாக பெற்றுள்ளது. இந்த உதவிகளிலிருந்து உணவு நிவாரண நிகழ்ச்சி திட்டத்திற்காக 3,140,000,000 ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இது முதன்மையான உணவு பாதுகாப்பு ஆதரவை வழங்குகின்றது. 2024 பாதுகிட்டில் சமூக சேவை திணைக்களம் மற்றும் சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் உடான நலன்புரி செயற்பாடுகளுக்காக 50.7 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இருப்பினும் இது 2025 பாதுகிட்டில் 23.7 பில்லியன் ரூபாயாகவும் 26 பாதுகிட்டில் 29 பில்லியனாகவும் குறைக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சியான விடயம் அல்ல. இந்த அமைச்சுக்கான மொத்த ஒதுக்கீட்டில் 71% சமத்தித்துறை ஆதிக்கம் செலுத்துகிறது. 1.5 மில்லியன் குடும்பங்களின் சமத்தி உதவியை பெறுகின்றன. இது அண்ணளவாக 6 மில்லியன் தனி ஆட்கள் அல்லது மக்கள் தொகையில் 28% உள்ளடக்கியது. இந்த தொடர்ச்சியான முதலீடு அடிப்படை சமூக உறுதிப்பாட்டை பராமரிக்கின்றது. முற்கூறிய செயற்பாடானது சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டின் புற வடிவங்களை விட நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதை எடுத்துக்காட்டுகிறது. இருப்பினும் சில கவலைகளும் உள்ளன. இந்த அமைச்சகத்துக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு 100 ரூபாயிலும் 63 ரூபாய் ஊழியர் ஊதியத்துக்கு செல்கின்றது. 6 ரூபாய் நிர்வாக பராமரிப்புக்கு செலவிடப்படுகின்றது. 31 ரூபாய் மட்டுமே பயனாளிகளை சென்றடைகின்றது என்பது கவலை தரும் விடயமாகும். ஒரு நிதியொதுக்கீடு ஏறத்தாழ 20% மட்டுமே நிர்வாக செலவுக்கு செல்ல வேண்டும் என்பது சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான சிறந்த பன்னாட்டு நடைமுறையாகும். இலங்கையில் இது 61% காணப்படுவது பயனுறுதி வாய்ந்த விடயம் அல்ல. இதே ஒரு தலைகீழ் முன்னுரிமை முறையாகும். இந்தோனேசியாவில் சமூக பாதுகாப்பு அமைப்பு 40 மில்லியன் பயனாளிகளுக்கு 15,000 ஊழியர் மூலம் சேவை செய்கின்றது. இது ஓர் ஊழியருக்கு 2,666 பயனாளிகள் என்ற அடிப்படையில் அமைகின்றது. எனினும் இலங்கையில் இந்த துறையில் ஓர் அரசாங்க ஊழியர் 67 குடும்பங்களுக்கு சேவை செய்கின்றார். இது இலங்கையில் 40 மடங்கு குறைவான செயல்திறன் கொண்ட நாடு என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. அஸ்வஸ்கம பயனாளிகளின் வலிவூட்டல் திட்டத்திற்காக 2025 1,500 மில்லியனும் 2026 4,800 மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மகிழ்ச்சியான விடயமாகும். எனினும் அஸ்வஸ்கம நலன்புரி கொடுப்பனவு பெறுபவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்றும் மற்றையோரென்றும் பிரித்து மற்றையோருக்கு அஸ்வஸ்கம கொடுப்பனவை வழங்கும் காலத்தில் வினைத்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அல்லது அவர்களை முடிந்தளவு விரைவில் தொழிற்படையில் சேர்க்க முனைய வேண்டும். கனடா நாட்டின் நலன்புரி கொடுப்பனவு பெறுவோர் அதனை பெற்றுக்கொண்டு வீட்டில் இருக்க முடியாது. அவர்கள் வினைத்திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு கட்டாயம் செல்ல வேண்டும். பொருத்தமான வேலையொன்றை தேட வேண்டும். ஐக்கிய அமெரிக்க நாட்டில் ஒருவர் தனது வாழ்நாளில் 3 ஆண்டுகளுக்கு மேல் நலன்புரி கொடுப்பனவை பெற முடியாது. அவர் அந்த 3 ஆண்டுகள் பகுதிக்குள் வினைத்திறனை வளர்த்து பொருத்தமான வேலையை தேடிக்கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பாதுகாட்டுறையில் நாட்டின் மொத்த குடித்தொகையில் 7% உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவை உள்ளோருக்கு பொது இடங்களில் அணுகல் மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்ய 1,000,000,000 ரூபாய் முன்மொழிவதாக குறிப்பிட்டிருந்தார். இது வரவேற்கத்தக்க விடயமாகும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவை உள்ளோருக்கு அனைத்து பொது போக்குவரத்து சேவைகளிலும் பொது இடங்களிலும் அணுகல் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு அரசும் இதனை நடைமுறைப்படுத்த ஆவண செய்ய வேண்டும். தலசீமியா நோயாளிகளுக்கு சலுகை வழங்க 250 மில்லியன், நரம்பியல் வளர்ச்சி குறைந்த குறைபாடு உள்ள குழந்தைகளுக்காக பகல் நேர பராமரிப்பு நிலையம் அமைக்க 500 மில்லியன், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுடைய மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்க 53 மில்லியன் ஆகியன முன்மொழியப்பட்டுள்ளது. இதுவும் வரவேற்கத்தக்க விடயமாகும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவை உள்ளோருக்கு அரசு சேவையில் 3% ஒதுக்கீட்டை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளமை மேலும் மகிழ்ச்சி தரும் விடயமாகும். இந்த அறிவித்தலை கூறியவாறு செயற்படுத்துவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். இந்த அமைச்சுக்கு 11,200 மில்லியன் ரூபாய் மூலதன செலவென வகைப்படுத்தப்பட்டாலும் அதில் 92.6% உட்கட்டமைப்பு முதலீடு அல்ல. இது மூலதன பரிமாற்றங்களை கொண்டுள்ளது. இவை ஒருமுறை மானியங்கள் மற்றும் கொடுப்பனவுகள் ஆகும். இவை நன்மை பயக்கும் என்றாலும் நீடித்த சொத்துக்களை உருவாக்காது. உண்மையான மூலதன முதலீடு என்பது எடுத்துக்காட்டாக 25 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் 100,000 பேருக்கு சேவை புரியும் 200 தொழிற்பயிற்சி மையங்களை அமைத்தல், விவசாயிகளை வாங்குவோருடன் இணைக்கும் கிராமப்புற சந்தையை உருவாக்குதல், இணையவழி சேவைகளை வழங்குதல், எண்ணிய உட்கட்டமைப்பை நிறுவுதல், தொடர்ச்சியான வேலைவாய்ப்பை உருவாக்கும் நிகழ்ச்சியான சமூக நிறுவனங்களை நிறுவுதல் முதலியவற்றை உள்ளடக்கியது என்பதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். அவற்றுக்கு பதிலாக இலங்கையில் உடனடியாக நுகரப்படும் பணம் மற்றும் மானியங்கள் வழங்கப்படுகிறது. இதனால் பயனாளிகள் அடுத்த ஆண்டில் அதே கட்டமைப்பு வறுமைக்குள் தள்ளப்படுவார்கள். கிராமிய அபிவிருத்தி தொடர்பாக இந்தியாவின் பட்டறிவில் இருந்து நாம் பல பாடங்களை கற்றுக் கொள்ளலாம். இந்தியா கிராமிய அபிவிருத்தி துறையில் கடந்த 20 ஆண்டுகளில் பெரும் முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக 3 முதன்மையான திட்டங்கள் வழியாக இதனை அடைந்துள்ளது. இவை இலங்கைக்கு வழிகாட்டியாகின்றன. முதலாவதாக கிராமிய சாலை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவின் 180,000 மேற்பட்ட கிராமங்கள் தரமான சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக விவசாயிகளின் பொருட்களுக்கு சந்தை அடைகள் இரட்டிப்பு ஆகியுள்ளது. மாணவர் மற்றும் மகளிர் எளிதாக பயணிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. மருத்துவ சேவைகளை விரைவாக்கம் பெற்றுள்ளன. இதனை ஒரு சிறந்த தேசிய கிராம சாலை இதை போன்ற ஒரு தேசிய கிராம சாலை இணைப்பு திட்டம் இலங்கையிலும் செயற்படுத்துவது கிராமிய அபிவிருத்தியை விரைவாக்கும். இரண்டாவதாக சுயஉதவி குழுக்கள் மூலம் பெண்களின் வலுவூட்டும் திட்டம். இதன் மூலம் இந்தியாவில் 80 மில்லியன் பெண்கள் இணைக்கப்பட்டுள்ளார்கள். இதன் விளைவாக பெண்களின் வருவாய் உயர்ந்துள்ளது. குடும்ப நிதி மேலாண்மை மேம்பட்டுள்ளது. சிறுதொழில் உருவாக்கம் வளர்ச்சி கண்டுள்ளது. இலங்கையில் நலன்புரி கொடுப்பனவு பெறும் பெண்களை மையமாக கொண்டு பெரிய அளவில் இந்த திட்டத்தை உருவாக்க முடியும். மூன்றாவதாக கிராமியப்புற எண்மிய மாற்றம். இதன் மூலம் இணையவழி இணைப்பு திட்டத்தில் இலத்திரனியல் சுகாதாரம், இலத்திரனியல் கல்வி, விவசாயிகளுக்கான சமகால சந்தை தகவல் வழங்கல் முதலியன மிக மேம்பட்டுள்ளன. இந்த பட்டறிவுகளை இலங்கையும் பின்பற்றுவது நன்மை பயக்கும். இறுதியாக இந்த முன்மொழிவுகளை செயற்படுத்துவதில் துணிச்சலான நடவடிக்கை எடுக்குமாறு கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சரை கேட்டுக்கொண்டு எனது அயல் மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்றைய தினம் தொல்லியல் தளக்கிழமானது பட்டிப்பளை, செங்கலடி, கிரான், பாகரை, பெல்லாவளி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் சில பகுதிகளில் பதாகைகளை கட்டி அடையாளமிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு காலத்தில் தொல்லியல் திரைக்களம் அதிகாரிகள், சர்ச்சைக்குரிய மதகுரு ஆகியோர் பல பிரச்சனைகளை தோற்றுவித்தார்கள். இம்முறையும் பிரச்சனைகளை தோற்றுவித்தால் மேலும் இன ஒற்றுமைக்கு சிக்கல் ஏற்படலாம். அச்சப்படுகின்றார்கள். சில விடயங்களில் இந்த விடயத்தில் தலையிட்டு அரசு அமைதியை நிலைநாட்ட வேண்டுமாறு வேண்டிக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.